மத உணர்வுகளுக்கான உரிமை என்ற தலைப்பிலே சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரவமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, உரிமை என்று சொல்கின்ற போது பல வகையான உரிமைகள் இந்த நாட்டில் இருக்கின்றன. ஒவ்வொரு மார்க்கத்திலும் பல வகையான உரிமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையிலே இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வின் நிம்மதிக்காக, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டுவதற்காக இஸ்லாம் மனிதர்களுக்கு பல வகையான உரிமைகளை கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே உயிர் வாழ்வதற்கான உரிமை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமத்துவத்துக்கான உரிமை, மத உணர்வுகளுக்கான உரிமை, நீதி பெறுவதற்கான உரிமை, அதே போன்று தமது சொத்துக்களை பாதுகாப்பதற்கான உரிமை, தங்களுடைய மானங்களை பாதுகாப்பதற்கான உரிமை என்று பல வகையான உரிமைகளை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைய ஹொத்துபாவின் தொனிப்பொருள் மத உணர்வுகளை பாதுகாப்பதற்கான உரிமை எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உரிமைகள் என்று சொல்கின்ற போது அல்லாஹுவால் வகுக்கப்பட்ட உரிமை இருக்கிறது, அல்லாஹுவால் மனிதர்கள் கொடுக்கப்பட்ட உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை யாராலும் மாற்ற முடியாது. காலங்களால், நேரங்களால், கோத்திரங்களால், பணத்தால், ஆட்சியால் எதனாலும் அந்த உரிமைகளை மாற்ற முடியாது. அல்லாஹ் வகுத்த உரிமை எல்லா காலத்துக்கும் பொருத்தமான உரிமை. ஆனால் மனிதர்களால் கொடுக்கப்படுகின்ற உரிமை இருக்கிறதே, மனிதர்களால் போடப்படக்கூடிய சட்டங்கள் இருக்கின்றனவே, இவைகள் காலத்தால் வேறுபடலாம், இவைகள் ஆட்சிகள் மாறுகின்ற போது வேறுபடலாம். ஒரு அரசாங்கம் சில சலுகைகளை தந்திருக்கலாம், இன்னொரு அரசாங்கம் அதை பறிக்கலாம், ஒரு நிர்வாகம் சில சலுகைகளை தந்திருக்கலாம், அதை இன்னொரு நிர்வாகம் பறிக்கலாம், அல்லது ஒரு நிர்வாகம் எங்களுக்கு சில சலுகைகளை தராமல் இருக்கலாம், இன்னும் ஒரு நிர்வாகம் சில சலுகைகளை தரலாம். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், மனிதராக போடக்கூடிய சட்டம் இருக்கிறது, அது காலத்தால், பணத்தால், ஆட்சியால் சில வேளை அது மாறுபடும், சில வேளை அது செயலற்றதாக ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ்வால் வகுத்து கொடுக்கப்பட்ட சட்டம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அதில் யாருக்கும் கையடிக்க முடியாது. உரிமை என்று வருகின்ற போது, மனிதர்களுடைய உரிமை என்று வருகின்ற போது, மத உணர்வுகளுக்கான உரிமை என்று சொல்கின்ற போது எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. உண்மைதான், ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அதுதான். கண்ணியமானவர்களே, ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அதுதான். எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய பெற்றோருக்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? பாய்கிறோம். நாங்கள் பல உணர்வுகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் அதை விடவும் அதிக உணர்வுகளை, அதை விடவும் அதிகமாக நாங்கள் தாக்கப்படுகிறோம். ஒரு இஸ்லாத்துக்கு அல்லது மதத்துக்கு, எங்களுடைய மார்க்கத்துக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டது என்றால் எங்களை அந்த பொறுமையை விடவும், நாங்கள் முதலாவது காத்த பொறுமையை விடவும் நாங்கள் எல்லை மீது எங்களுடைய பொறுமை, பொறுமைக்கு மேலே பொறுமை, பொறுமையோடு பொறுமை என்ற விடயத்திலே நாங்கள் மேலும் மதம் என்று மார்க்கம் என்று வருகின்ற போது எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அப்படித்தான் உணர்வுகளை மதித்து சொல்கிறது. ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையிலே, ஒரு இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு முஸ்லீமை பார்த்த வகையிலே அவன் அப்படி உணர்த்தி வசப்பட முடியாது. எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது, அல்லது எங்களுடைய உரிமைகள் சில வேளை மாற்றப்படுகின்ற போது, அல்லது எங்களுடைய உரிமைகளை சிலர் கை வைக்கின்ற போது எங்களுக்கு சில வேளையிலே ஆபத்தம் ஏற்படும். ஆனால் இஸ்லாம் அதை எப்படி அணுகுமாறு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் வழங்கியுள்ள உரிமை நிரந்தரமானவை, மனித இயல்போடு அது பொருந்தியவை, எவராலும் பறிக்க முடியாதவை. அவற்றை வழங்க மறுப்பது பாவம், பயங்கரமான குற்றம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் வழங்கியுள்ள உரிமைகள் மனிதன் வகுத்த உரிமைகளுக்கு நேரிலும் மாற்றமானவை. மனிதன் வகுத்த உரிமைகள் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டதை போன்று அது மாறலாம். மனிதன் உருவாக்கி கொடுத்த உரிமைகள் காலத்தால் வேறுபடுகிறது. அதே போன்று சில வேளை அந்த உரிமைகள் அப்படியே பறிக்கப்படலாம். ஏற்றளவில் அந்த மனிதராக போடப்பட்டிருக்கின்ற அந்த உரிமைகள் சில வேளை நடத்தப்படலாம், சில வேளை அது செயலிலிருந்து பலவீனமாக போகலாம். கண்ணியமானவர்களே, இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒரு ஊரிலே போடுகின்ற சட்டங்கள் காலப்போக்கிலே அந்த சட்டம் மாற்றப்படும். ஒரு அரசியல்வாதியா போடக்கூடிய சட்டம் காலப்போக்கிலே அது மாற்றப்படும். ஆனால் சரியாகத்திருக்கின்ற சட்டம், மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை, அதை யாராலும் மாற்ற முடியாது. எங்கட உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமையை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. எங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமையை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அதே போல் எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமையை இஸ்லாம் தந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். சிறுபான்மை சமூகமாக இருந்த போது அவர்கள் சொல்லண்ணா துன்பங்களுக்கு ஆளானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திற்கே சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனிகளிலே அழுக்குகளை குடல்களை கொண்டு போட்டார்கள். எங்கே போட்டார்கள்? வெளியா போட்டார்கள்? இல்லை, அல்லாஹுடைய மாளிகையிலே அல்லாஹுவை நினைவுபடுத்துகின்ற அல்லாஹுவை சுஜூது செய்து கொண்டிருக்கின்ற போது சுபஹான ரப்பில் ஆலா, நீதான் மேலான ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே கொண்டு போட்டார்கள். கண்ணியமானவர்கள், நபிகளார் இப்படி நடந்து கொண்டார்கள். அடித்தார்களா? உதைத்தார்களா? இவரை கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்களா? இல்லை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். இவர்களே பரம்பரையிலே உள்ளவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். எனவே இவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். இவர்கள் விளங்காமல் செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன பள்ளியில் இருக்கின்ற போதும் ஒரு காட்டரபி பள்ளிக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறார். எங்கே கழிக்கிறார்? பள்ளி தோழத்துக்குள் அல்ல, பள்ளி உள்ளே சொல்லக்கூடிய இடத்திலே, குர்ஆன் ஓதக்கூடிய இடத்திலே, நாங்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடிய இடத்திலே, நாங்கள் நிம்மதியை தேடி வரக்கூடிய சுத்தமான இடத்தை அசுத்தப்படுத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரிமை பறிக்கப்படுகின்ற போது, மத உணர்வுகள் மதிக்கப்படாமல் ஒருவர் நடக்கின்ற போது எப்படி நடந்திருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் பக்குவமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சஹாபாக்கள் ஈமானால் இபாதத்தால் எங்களை விட முந்தியவர்கள், எங்களை விட முந்தியவர்கள். அவர்கள் கூட ஆவேசப்பட்டார்கள், அல்லாஹ்வின் மாளிகையிலே இவர்கள் சிறுநீர் கழிக்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி தந்தால் இந்த மனிதரை நாங்கள் அடிப்போம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிக்க வேண்டாம். அவர் தெரியாமல் சொல்கிறார், அவர் தெரியாமல் இந்த வேலையை செய்கிறார் என்று அவரை கூப்பிட்டு, இது பள்ளி வாயில், அல்லாஹ் நினைவுபடுத்தக்கூடிய இடம், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடம், சொல்லக்கூடிய இடம், குர்ஆன் ஓதக்கூடிய இடம், இங்கே அழுக்கான வேலை செய்ய வேண்டாம் என்று தலையை தடவி அனுப்பி வைத்தார்கள். பின்னர் சஹாபாக்களை ஏவி தண்ணீர் குடந்து அந்த இடத்தை கழுவி விட்டார்கள். இதெல்லாம் எதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று காத்த அந்த பொறுமையின் பிரதிபலன் தான் இன்று நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று காத்த பொறுமையின் விளைவுதான் இன்று ஒவ்வொரு நாடுகளும் முஸ்லீமாக நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபிமார்கள், சஹாபாக்கள் பட்ட தியாகங்கள் ஒன்று ரெண்டல்ல, ஏராளம். அது போன்று எங்களுக்கு இந்த நாட்டிலே நிறைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உரிமைகள் சில வேளை பறிக்கப்படுகின்ற போது எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நாங்கள் தனிமையில் செயல்பட முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லிருக்கிறதோ அதன் பிரகாரம் தான் நாங்கள் அதை அணுக வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டிலே வாழக்கூடிய எங்களுக்கு 1000 வருட வரலாறுகள் இருக்கின்றன. ஆரம்பத்திலே இந்த நாட்டுக்கு, ஆரம்பத்திலே முடிய இந்த இலங்கை நாட்டுக்கு அரபியர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த ராஜாக்களோடு நிறைய தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள். நம்பிக்கை என்ற நாணயத்தோடு நிறைய பொறுப்புகளை அரபிகள் அன்றைய காலத்திலே வகித்திருக்கிறார்கள். வெளிநாட்டு பயணங்களின் போது வழிகாட்டியாகவும் அவருடைய பிரயாணத்தின் உதவியாராகவும் அவருடைய வியாபாரத்துக்குரிய பிரதான வழிகாட்டிகளாகவும் அன்று அரபிகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற அந்த ராஜாக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற, அந்த ராஜாக்களை பாதுகாக்கின்ற அரண்மனைகளிலே பாதுகாப்பாளராக எங்களுடைய அரபிகள் இருந்திருக்கிறார்கள். வரலாறை திரட்டி பாருங்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட வரலாறு உள்ளவர்கள் நாங்கள், இலங்கையிலே பிறந்தவர்கள் நாங்கள். இலங்கை என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. இந்த நாடு எங்களுடையது. இந்த நாடு ஒரு முஸ்லிம்களுடைய அல்ல, ஒரு இனத்தோடைய அல்ல, எல்லோருடைய நாடு. இது நாங்கள் இங்கேதான் பிறந்தோம், அல்லாஹ் நாடு இருந்தால் இங்கேதான் மௌத்தாகிறோம், இங்கேதான் எங்களை அடக்கம் செய்ய போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிறந்தார்கள், 53வது வயதிலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகின்ற போது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை என்றால் நான் மக்காவிலே தங்கியிருப்பேன் என்று சொல்கிறார்கள். நாட்டு பற்று கண்ணியமானவர்களே, அறியாமல் சிலர் சில தவறுகளை செய்யலாம், அதை வைத்து முழு சமூகத்தையும் எங்களால் குறை சொல்ல முடியாது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால், எங்களுடைய உரிமைகளை யாராவது கை வைத்தால், அதை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக, அதை அடைந்து கொள்வதற்காக என்ன வழிகளில் அடைந்து கொள்ளலாம்? சரியா சொல்லி தருகிறது அழகான வழிகாட்டலை. இரண்டு விதமான வழிகாட்டலினூடாக அதை அடையலாம். முதலாவது தக்குவல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடனான தொடர்பை சீராக்கி கொண்டால் அல்லாஹ் அந்த விடயத்தை இலேசுப்படுத்தி தருவான். இரண்டாவது விஷயம் அக்லாஸ், பண்பாடு, மக்களினுடனான உறவுகள், குறிப்பாக மாற்று மதத்தவினுடனான உறவுகள். மாற்று மத தகவல் நாங்கள் பிசினஸ் ரீதியாக பழகுவோம், மாற்று மத தகவலுடைய அடுத்த ஊர் என்ற வகையில் நாங்கள் பழகுவோம். அந்த அமைப்பிலே அவர்களுடைய மனதிலே நாங்கள் வாழ வேண்டும். சில மனிதர்கள் மௌத்து ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே வாழுகிறார்கள். சில மனிதர்கள் மௌத்து ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே வாழுகின்றார்கள். அவர்கள் மௌத்து ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே வாழுகின்றார்கள். மனிதர்களுடைய முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல, முழு உலகத்தாருடைய உள்ளத்தில் வாழ்கிறார். உலகத்தாருக்கும் நபி ரஹ்மத், முஸ்லீம்களுக்கு மாத்திரம் ரஹ்மத் அல்ல. இந்த குர்ஆன் பற்றி அல்லாஹ் சொல்கிற போது உலக மக்கள் எல்லோருக்கும், மனிதர்கள் எல்லோருக்கும் நேர் வழி காட்டக்கூடியது குர்ஆன், முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல. எனவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் இந்த அடைவுகளை இரண்டு விதத்தால் அடைய வேண்டும். முதலாவது தக்குவா, அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் சீராக்கி கொள்வதனூடாக எங்களுடைய அடைவுகளை அடையலாம். இந்த தக்குவா இருக்கிறது, இரையச்சம் இருக்கிறது. இரையச்சம் இல்லாமல் நாங்கள் எதை செய்தாலும் அது கைகூடாது. எனவே இரையச்சத்தை முதலாவது உள்ளத்திலே ஏந்தி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தை எங்களுக்கு சீராக்கி தருவான். எந்த அளவென்றால் அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு தெளிவான வசனம் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் ஈமான் கொண்டு தக்குவாவோடு இரையச்சத்தோடு வாழ்ந்தால் விரோதிகளுடைய சூழ்ச்சிகளும் பயனளிக்காது, எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது, சட்டங்களில் எந்த மாற்றமும் கொண்டு வரப்படாது. நாங்கள் அல்லாஹுவை சரியான முறையில் பயந்து வாழ்ந்தால், அல்லாஹுவுடன் தொடர்பு சீராக இருந்தால், அல்லாஹ் அந்நியவருடைய எந்த சூழ்ச்சியையும் எங்களுக்கு பழிக்க செய்ய மாட்டான், இஸ்லாத்தின் விரோதிகளுடைய சூழ்ச்சிகளை பழிக்க செய்ய மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இரையச்சம் இருக்க வேண்டும். இந்த இரையச்சம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வின் திருப்தியை நாடி இஹ்லாஸோடு ஒரு விடயத்தை செய்வதற்குத்தான் தக்குவா என்று சொல்லப்படும். தக்குவா என்று சொல்றது அமல் இபாதத்துக்களை செய்வதனூடாக மாத்திரம் தக்குவா ஏற்படுவதல்ல. அமல் இபாதத் எங்களை தக்குவாவை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு வழி. வியாபாரம் செஞ்சு கொண்டும் எங்களை தக்குவாவை கூட்டலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்ற பட்டத்தை கொடுத்தவர்கள் யார்? அன்றைய காலத்திலே வாழ்ந்த இஸ்லாத்தின் விரோதிகள். இன்று வாழக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து அந்நியவர்கள் இவர் உண்மையாளர், இவர் நம்பிக்கையாளர் என்று சொல்வார்களா? கேள்விக்குறியாக இருக்கிறது, கேள்விக்குறியாக இருக்கிறது. முஸ்லீம்களுடைய நம்பிக்கை நாணயம் இன்று இல்லை. எனவே கண்ணியமானவர்கள், இந்த காலகட்டத்திலே நாம் நிதானமாக சில விஷயங்களை யோசித்து செய்ய வேண்டும். எனவே எங்களுடைய அடைவுகளை அடைந்து கொள்வதற்கு முதலாவது தக்குவா, இறையச்சம் எங்களுக்கு அவசியம். எல்லா இபாதத்துக்கள் வணக்கங்கள் செய்கின்ற போதும் அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். தொழுகையில் மாத்திரமல்ல, நோம்பில் மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். கண்ணீர் வடிப்பது லைலத்துல் கத்ர் இரவுல மாத்திரம் அல்ல, கண்ணீர் வடிப்பது கஷ்டம் ஏற்பட்டா மாத்திரம் அல்ல, எங்கட பாவத்தை நினைச்சு அழுவது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் அல்ல, வெள்ளிக்கிழமை நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ்வுனாட மகாசபா தஸ்கியா, நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், எங்களை நாங்களே மகாசபா, அதாவது எங்களை நாங்கள் அதாவது சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்களை முன்னேற்றம் அடைய முடியாது. தக்குவா இல்லாமல் என்ன அமலை செஞ்சும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் எல்லா அமல்களை பற்றி சொல்கின்ற போதும் தக்குவா வலியுறுத்துகிறான், இறையச்சத்தை வலியுறுத்துகிறான். அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்கின்ற போது கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தி முஹாஷிஊன், தொழுவார்கள், தொழுகையிலே இறையச்சத்தை கூட்டுவார்கள், அல்லாஹ்வுடைய பயபக்தியோடு தொழுவார்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இன்று நாம் எப்படி தொழுகிறோம், நாம் எப்படி தொழுகிறோம்? எங்களுடைய தொழுகை பள்ளி உள்ளே வந்து விட்டால் அவசரமாக வெளியே செல்ல வேண்டும். நடத்துகின்ற ஹுத்பா நேரத்துக்கு முடிய வேண்டும். இமாம் 10 நிமிஷம் தொழுகித்து முடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாங்கள் அமல் இபாதத் செய்வதற்கு கொடுக்கின்ற நேரம் மிகவும் குறைவு, மிக மிக குறைவு. நாங்கள் தொழுகிறோம், பரவான தொழுகையை தொழுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரம் பரவான தொழுகை தொழுகிறோம், 17 ரகாத்துக்கள். ஒரு நேர தொழுகைக்கு கிட்டத்தட்ட 10 நிமிடம் எடுக்கும் என்று வைத்துக் கொள்வோம். 5 நேரம் தொழுவதற்கு நமக்கு 50 நிமிடங்கள் எடுக்கும், ஒரு மணி தியானம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரு வருடம் தான் தொழுதிருக்கிறான். 24 மணி தியானத்திலே ஒரு மணி தியானம் தான் நாங்கள் ஒரு நாளைக்கு தொழுகிறோம். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரே ஒரு வருடம் தான் தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே 2 வருடங்கள் தான் தொழுகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒருமனே 4 வருடங்கள் தான் தொழுகிறான். இது பிறந்ததிலிருந்து வரக்கூடிய கணக்கு, விட்டுவிட்டு தொழக்கூடிய கணக்கு இதை விடவும் குறைவு. சராசரியாக ஒரு மனிதன் தொழுது வந்தால், 96 வயது வரைக்கும் ஒரு மனிதன் தொழுது வந்தால் 4 வருடம் தான் தொழுகிறான். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய கூலியை தருகிறான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த இபாதத்தினூடாக, அந்த தொழுகையினூடாக அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள், 12 மாதம் இருக்கிற அதிலே ஒரு மாதத்தில் நோன்பு வருகிறது, ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரு வருடம் தான் நோன்பு பிடிக்கிறார். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே 2 வருடங்கள் நோன்பு பிடிக்கிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய 48 வருட ஆயுளிலே 4 வருடங்கள் நோன்பு பிடிக்கிறார். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே வெறுமனே 8 வருடங்கள் தான் நோம்பு பிடிக்கிறார். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு சுன்னத்தான நோம்பை அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதைகளை நோக்குறார் என்றால் அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்குறான், 70 ஹரீஃபுகள் தூரமாக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹரீஃபுக்கு விளக்கம் எழுதுகின்ற முஹதீஸுகள் சொல்கின்றார்கள், ஒரு ஹரீஃப் வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு தூரம், அதை போல 70 வருடங்களை தூரமாக்குறான் என்றால் எங்களுடைய முகத்தை நரகத்தின் பக்கம் ஏறிட்டும் பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தூரமாக்குறான். எதன் காரணமாக? நாங்கள் நோட்ட ஒரு சுன்னத்தான நோம்பின் காரணமாக. இப்படி செய்யக்கூடிய இபாதத்துக்கு அல்லாஹ் அதிகமாக கூலியை தருகிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, செய்யக்கூடிய இந்த வணக்கம் யாங்கள் குறைவாக செய்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தக்வா பயம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய அமலை கொண்டு எந்த பிரயோஜனத்தையும் அடைய முடியாது. நோன்பை எடுத்துக் கொள்ளுங்க, நோன்பை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்ற போது நீங்கள் தக்வாதாரியாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை தந்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாறலாம் என்பதற்காக நோன்பை தந்திருக்கிறான். ஏன்? உங்களுடைய வணக்கத்திலே இருக்கிற குறைபாடின் காரணமாக நீங்கள் சில வேளை பலவீனப்படலாம். எனவே அல்லாஹ் வருடத்திலே ஒரு வருடம், வருடத்திலே ஒரு மாதம் நோன்பை தந்திருப்பது நாங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாறிக்கொள்வதற்கு, எங்களை பயபக்தி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு. எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, இப்படி வணக்கங்களை செய்து அந்த தக்வாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லுங்கள். ஹஜ்ஜிக்கு என்று குறிப்பிட்ட சில காலம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. கடைசியில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு என்னென்ன சாதனம் வருமோ எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனா அந்த எடுக்கக்கூடிய எல்லா சாதனத்திலும் எல்லா பொருட்களிலும் மிகவும் ஏற்றமானது மிகவும் சிறந்தது தக்குவா என்று சொல்லுகிறான். தக்குவா இல்லாமல் 6-7 லட்சம் பணத்தை கொடுத்து ஹஜ் செஞ்சு வேலை இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ கொண்டு போற எல்லா பொருட்களை விடவும் மிக சிறந்த பொருள் இருக்கும் என்றால் தக்குவா தான். தக்குவா இல்லாம பள்ளி உள்ள வந்து வேலை இல்லை. தக்குவா இல்லாம மக்கா மதீனாக்கு போயிட்டு வேலை இல்லை. தக்குவா இல்லாம ஒரு பிசினஸ் அல்லாட திருப்தி இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணி வேலை இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த இறையச்சம் எல்லாவற்றிலும் வேண்டும். இறையச்சத்தின் ஊடாகத்தான் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம். இறையச்சம் இல்லாத சமுதாயம் பலவீனப்படும், அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாகும், அவருடைய வணக்கங்கள் எல்லாம் வெறும்பனே ஒரு சடங்குகளாக ஆகிவிடும். எனவே வணக்கங்கள் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதிகமாக துவா கேட்பார்கள். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டி தக்வா வைத்தா. நபிகளார் ஏன் அல்லாஹ்விடத்திலே தக்வாவை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும்? இறையச்சம் இல்லாத அமல் செய்து அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படாது. அதனால் நபிகளார் அதிகமாக தக்வாவை சா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய அமல் கபூல் செய்யப்பட வேண்டுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இறையச்சத்தை உள்ளத்தில் எடுக்க வேண்டும். அதன் ஊடாக எங்கள் உரிமை பறிக்கப்பட்டாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து தருவான். வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, வியாபாரம் செய்கின்ற மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, நாங்கள் சொல்கின்ற இவர்கள் மனிதர்கள் என்று, ஆனால் அல்லாஹ் சிலரை இவர்கள் தான் மனிதர்கள் என்று சொல்கிறான். இவர்கள் தான் மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய தன்மையை அல்லாஹ் சொல்கின்ற போது, ரிஜாலுன், இவர்கள் தான் மனிதர்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஜிக்ரில்லா, இவருடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல்லாஹுவை நினைவுபடுத்துவதை விட்டும் தூரமாக்காது. வியாபாரம் செய்வார்கள், அதான் கேட்டு விட்டதா பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அதிக லாபம் கிடைக்க போகிறதா பொய் சொல்ல மாட்டார்கள், உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுவார்கள். வியாபாரம் என்றால் சிலர் செல்வார்கள், பொய் இல்லாமல் வியாபாரமே பண்ண முடியாது என்று. கண்ணியமானவர்களே, பொய் இல்லாமல் வியாபாரம் பண்ண வேண்டும், அதுதான் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டுக்கு கூட பொய் சொன்னது கிடையாது, விளையாட்டு கூட பொய் சொன்னது கிடையாது. எனவே வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இன்னொரு எல்லா விடயங்களிலும் பொய் கலக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்கு இன்ன பொருளை தாரேன் வா என்று கூப்பிட்டு அதை கொடுக்காமல் சொன்னால் அதுவும் பொய். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பொய் சொன்னால் அந்த மனிதனை விட்டும், அந்த மனிதர் இருக்கக்கூடிய நாட்டத்தின் காரணமாக மலக்கு அவரை விட்டும் ஒரு மைல் தூரமாகிறார். ஒரு மனிதன் 10 பொய் சொல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம், அவரை விட்டு மலக்கு 10 மைல் தூரமாகிறார். மலக்கு கிட்ட வரமாட்டார் பொய் சொல்கின்ற மக்களிடத்திலே. மலக்கு இல்லாத நிலைமையிலே எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டால், எங்களுடைய பாதுகாப்புக்குரிய மலக்கு இல்லாத நிலைமையில் எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டால் எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? கண்ணியமானவர்கள், எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் ஒரு விடயத்தை. மலக்குமாருக்கு மட்டும்தான் அந்த நாற்றம் விளங்கும். கணவன் சொல்லக்கூடிய பொய்யுடைய நாற்றம் மனைவிமாருக்கு மலையினால் மனைவிமார் யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். வாப்பா உமா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பொய்யுடைய நாற்றம் பிள்ளைகளுக்கு விளங்கினால் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்துக்காக அதை மறைத்து வைத்திருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்கின்ற போது அவர் பொய் பேசக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, விளையாட்டு கூட மத்தவருடைய மனதை உடைக்க கூடாது, அதுதான் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தை பிடித்து ஒரு முஷ்ரிக் நெட்டுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண் அப்படியே லேசா வெளியே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து ஒன்றுமே சொல்லவில்லை, முகத்தை பார்த்து சிரித்தார்கள், அடிக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, அந்த பொறுமை எங்களிடத்திலே இல்லை, பொறுமை வேண்டும். உதாரணமாக நாம் ஒரு பயணம் செல்கிறோம், யாராவது ஒருவர் எங்களுக்கு அடித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம், திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் அந்த அடியை அடிக்காமல் பொறுமையாக வந்து பொறுப்பு தாயிடுத்து செல்கின்றோமே, அந்த பொறுமையிலே வெட்டி இருக்கிறது. அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். மூன்று மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், பின்னால் ஒரு மனிதர் வருகிறார். மூன்று மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தனித்தனியே நேராக. ஒருவர் வருகிறார், முதலாவது இருக்கக்கூடிய மனிதருக்கு ஒரு அடி அடிக்கிறார். கண்ணியமானவர்களே, அவரும் திருப்பி அடிக்கிறார். அந்த வந்த மனிதர் இரண்டாவது மனிதத்திலே செல்கிறார், அவருக்கும் அடிக்கிறார். அவர் ஒன்றுமே செய்யவில்லை. மூன்றாவது மனிதத்திலே செல்கிறார், அவருக்கும் அடிக்கிறார். அவர் பார்க்கிறார், இவரை பார்த்து அடிக்கவில்லை. அவர் பார்க்கிறார், இவ்வளவு அடி அடித்தாய், உன்னுடைய கைக்கு ஏதாவது வருத்தம் இருக்கிறதா என்று அவருடைய கையை பார்க்கிறார். கண்ணியமானவர், இது மூணும் சரி, அடித்ததற்கு அடித்ததும் சரி, மீதம் முடிந்து இரண்டாவது அடித்து விட்டால் தவறுதலாக ஏன் அடித்தாரோ தெரியாது என்று அவர் மன்னித்து விட்டார். மூன்றாவது அடித்தவர் அவரை பார்த்தாரே, என்ன உங்களுடைய கைக்கு நடந்தது? கண்ணியமானவர், இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இது மூன்றும் சரி, ஆனால் இது மூன்றில மிகச்சரியது, மிக ஏற்றமான இது எது? கண்ணியமானவர் மூன்றாவது செய்தது, அடித்து விட்டார். உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கிறதா? இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற, இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சாதாரண சூழ்நிலை, சட்டத்தினால் சில பிரச்சனைகள், அதை உயர் மட்டத்திலே உள்ளவர்கள் மிக சரியானதை தெரிவு செய்து அவர்கள் சொசைட்டியாக கமிட்டியாக இருந்து அதை ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல முடிவை அடையும். நாங்கள் ஆவசப்பட தேவையில்லை. எனவே முதலாவது விடயம் என்ன? நாங்கள் தக்குவாவினூடாக எங்களுடைய அடைவுகளை, எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த தக்குவாவினூடாக நாங்கள் பெறக்கூடிய நன்மைகளை சொல்லுகின்ற போது, அல்லாஹு தஆலாவுடைய நேசம் யாருக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற போது, ஃபைனல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்குவாதாரிகளை விரும்புகின்றான், நேசிக்கின்றான். அல்லாஹ் ஒரு சமூகத்தை விரும்பினால் அவர்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாவற்றையும் கொடுப்பான். ஒரு பிள்ளையை வாப்பா உமா விரும்பினால் அந்த பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் எங்களை விரும்பினால் நாங்கள் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தராமல் விடமாட்டான். அடுத்து கண்ணியமானவர்களே, வாழமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள், தக்வாவோடு அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்கிற போது, வஇன் தஸ்பிரு வதத்தகூ லா யலுருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் பொறுமையாக இருந்து தக்குவாவோடு வாழ்ந்தால் யாருடைய சூழ்ச்சியும் உங்களை பழிக்காது, யாருடைய சூழ்ச்சியாலும் எந்த தீங்கும் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார். இன்னும் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறேன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்தால் உங்களுக்கு அல்லாஹ் பல பிரச்சனைகளில் தீர்வதற்கு வழியை தருகிறான், பல வழிகளை அல்லாஹ் திறந்து தருகிறான். அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பல வழிகளை கற்றுத் தருவான். ஈமான் கொண்டவர்களின், நீங்க அல்லாவை பயந்து நடந்தா அல்லாஹ் உங்களுக்கு பகுத்தறியும் தன்மையை தருகிறான். நல்லதே தீயதை, கெட்டதையும் நல்லதையும் பிரித்தறியக்கூடிய நல்ல பகுத்தறிவும் தன்மையங்களும் தருகிறான். அது மாத்திரமல்ல, உங்களை விட்டு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், உங்களை அல்லாஹ் மன்னித்தும் விடுகிறான். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும். வசையு ஜன்னபுகள் அத்தகா, நரகத்தை விட்டு தூரமாக்கப்படக்கூடிய மக்களும் இந்த தக்குவாதாரிகள் தான். தக்குவாவோடு இணையற்றத்தோடு அமல் செய்தாதான் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவார்கள். அல்லாஹ் எங்களுடைய அமலை கபூல் செய்ய வேண்டுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் வணக்கங்களை கபூல் செய்வதாக இருந்தால் முத்தகீன்களுடைய வணக்கத்துக்கு அல்லாஹ் கபூல் செய்கிறார். அல்லாஹ் கபூல் செய்வதெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த மக்களுடைய இபாதத்தை தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. ஒரு ஊர்வாசிகள், கிராமவாசிகள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால், அல்லாஹுக்காக வேண்டித்தான் நான் வாழுகிறேன், அல்லாஹுக்காக வேண்டித்தான் நான் தொழிற்துறவு செய்கிறேன், பள்ளிக்குள்ளே வருவதும் யாரை திருப்திப்படுத்துவதற்கல்ல, நிர்வாகத்தை திருப்திப்படுத்துவதற்கல்ல, என்னுடைய வாப்பாவை திருப்திப்படுத்துவதற்கல்ல, எனக்கு மேலே உள்ள பொறுப்புதாரிகளை திருப்திப்படுத்துவதற்கல்ல, படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்த நான் பள்ளிக்குள்ளே வருகிறேன், படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்த நான் வியாபாரம் பண்ணுகிறேன், படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்தத்தான் நான் திருமணம் முடிக்கிறேன், படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்தத்தான் நான் அறிவு படிக்கிறேன் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ நிச்சயமாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மின ஸமாஇ வல் அர்த், வான பூமியுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான். வான பூமியுடைய பரக்கத்தின் அதால இறங்குற பரக்கத்து மட்டுமல்ல, அதுக்கு இடைப்பட்ட என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா பரக்கத்தும், ஆட்சியால் வரக்கூடிய சோதனைகள், சட்டத்திலே யாராவது கை வைத்தால் அதையும் எல்லாம் சீராக்கி தருவான் நாங்கள் சீராக இருக்கின்ற போது. கண்ணியமானவர்களே, இது முதலாவது பகுதி தக்வா. இதன் நூறாக எங்களுடைய அடைவுகளை, எங்களுடைய உரிமைகளை மதங்களுக்கு, அதாவது மத உணர்வுக்கான உணர்வுகளுக்கான உரிமையை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாவை சந்தோஷப்படுத்துகின்ற போது அல்லாஹ் அதை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளை திறந்து தருவான். இரண்டாவது விடயம் பண்பாடு. மாற்று மதத்தவர்களோடு நாங்கள் அழகான முறையில் நடக்க வேண்டும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை சில மக்கள் துண்டித்து வாழ்கிறார், நான் அவர்கள் என்ன செய்ய? நபியோடு சொன்னால், உன்னை துண்டித்து வாழ்வோரோடு நீ ஒட்டி வாழ், உன்னை வெறுப்பவர்களோடு நீ நேசி, உன்னோடு கோபம் கொள்வரோ நீ இரக்கம் கொள் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மார்க்கம். வெட்டி வாழ்வோரையும் ஒட்டி வாழ சொல்கிறது இஸ்லாம், வெறுப்பவர்களையும் விருப்பம் விருப்பப்பட சொல்கிறது இஸ்லாம், கோபம் கொள்பவர்களை அவர்களோடு பேசுமாறு, அவருடைய அன்பு வைக்குமாறு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதுதான் மார்க்கம். எனவே கண்ணியமானவர்களே, பண்பாடு என்று சொல்லக்கூடியது அது இன்று மங்கி போன காலமாக இருக்கிறது. இந்த பண்பாடு இல்லாதனால்தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனை சமூகத்திலே. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, சமூகத்தில் சில பேஸ்புக் தரங்களில் பார்த்தா எங்களுடைய முஸ்லிம் பேர்கள் அந்த பேர்களை தாங்கிக் கொண்டு அருவறுப்பான வார்த்தைகளால் கமெண்ட். கண்ணியமானவர்களே, இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, ஒருவர் ஒரு பேஸ்புக்கை வைத்திருக்கிறார், ஒரு மனிதருக்கு ஒரு கமெண்ட் போடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய பேர் முகமட்டோ அகமட்டோ என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர் போடக்கூடிய அந்த கமெண்ட் அகமட்டாக முகமட்டாக சமூகத்திலே பார்க்கப்பட மாட்டாது, அது ஒரு உம்மத்தாக முஸ்லீம்களாக பார்க்கப்படுகிறது. முஸ்லீம்கள் எல்லோரும் இப்படித்தான் என்று எங்களுக்கு இழுக்கான பெயர் சூட்டப்படுகிறது. எனவே அன்பான படிக்கக்கூடிய மாணவர்களை கெஞ்சி கேட்கிறேன், இரக்கமாக கேட்கிறேன், இந்த பண்பாடை எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய கொமண்டை பார்த்து யாரும் திருந்தாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் எங்களுடைய கொமண்டை பார்த்து இனத்துவசங்கள் விரோதிகள் உருவாகாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அண்மையிலே நான் ஒருவருடைய பேஸ்புக் தளத்திலே பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. அவர் ஒரு செய்தியாளர், ஆனால் அவருடைய தளத்திலே பார்க்கின்ற போது ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். வந்து அவர் சொல்லுகிறார், நான் என்னை மாற்றிவிட்டேன், நான் முஸ்லீமாக விட்டேன், நான் பருதா அணிந்திருக்கிறேன் என்று அந்த பெண் தன்னை அப்படியே பரிசுத்தப்படுத்தி என்னுடைய பழைய நிலைமைகளை மறந்து அவர் அந்த பெண் சொல்லுகிறார். ஆனால் அந்த பேஸ்புக் தளத்திலே அவர் போட்டிருக்கிறார், இது இஸ்லாத்துக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு பின்னால், இஸ்லாத்துக்கு முன்னால் அரைகுடைய ஆடையையும் இஸ்லாத்துக்கு பின்னால் பருதாவுடைய ஆணையை போட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த பெண் தௌபா செய்து முன்னால் உள்ள காலத்தை திருத்தி விட்டார். நான் இனி பருதாவோடு வாழுகிறேன். ஆனால் இன்று சிலருக்கு அதிகமான அக்கறை நியூஸ் பரப்புவது, நோ ஜப் அண்ட் கம்பெனி, சம்பளம் இல்லாத வேலை, பல பேஸ்புக்கில் சிலர் இருக்கிறாங்க. நியமானவர்கள் இப்படியான வேலை யாரும் செய்ய வேண்டாம். செய்திகளை பரப்புறதுக்கு முன்னால உண்மை தன்மை அறியுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பிநபஇன் ஃபதபய்யனூ. ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டா நீங்க தீர விசாரியுங்க. விசாரத்துக்கு பின்னால அது நலவா, இத போட்டா நலவா, அதுக்கு பின்னால யோசித்து அதை பரப்புங்க. அதுல நலவு இல்லையா, மக்களை அச்சமூட்டக்கூடிய விடயம் இருக்கிறதா? தவிர்த்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் நிறைய விஷயம் நினைக்கிறோம் இது நலவென்று, ஆனால் அது நலவில்லை, அது நலவில்லை, அது கெடுதி. எனவே இப்படியான விடயங்கள்ல தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்த விஷயம், போன் இருக்குது, இந்த போன், போன் கம்ப்யூட்டர், இதெல்லாம் சிறு பிள்ளைய போல, அது பாதிப்பதற்கும் தக்குவா தேவை. தக்குவா இல்லாதவர்கள் எல்லாருடைய பயம், இல்லாதவருடைய கையிலே போன் சிக்கினால், கம்ப்யூட்டர் போனால், அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதன் பக்கம்தான் அந்த போன் போகும். ஆனால் டிவி இருக்கிறதே, அது ஷெட்யூல் பண்ணப்பட்டது, அதுல அப்படியே நிகழ்ச்சி போகும், நல்லது கெட்டது எல்லாம் கலந்து போகும். எல்லாவற்றையும் விரும்பியோ வெறுப்பிலையோ பார்க்க வேண்டும். ஆனால் போன் அப்படி இல்லை, கம்ப்யூட்டர் அப்படி இல்லை, லேப்டாப் அப்படி இல்லை. பாதிக்கக்கூடியவற்ற ஈமான் இருக்கிறதா, இஸ்லாம் இருக்கிறதா, தக்குவா இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா, அந்த போனினுடைய நன்மையை தேடலாம், அந்த கம்ப்யூட்டரை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனா எங்கட தக்குவா இல்லையா, அந்த போன் நல்லதில்லை. உலகத்தில் உள்ள சைத்தான் எல்லாம் அந்த பிள்ளைகள் பார்ப்பாங்க. சில பிள்ளைகள் போன் பாதிக்கிறதுக்கு போன ரூம லாக் பண்ணி போட்டு போன் பாதிக்கிறாங்க. வாப்பா உமா வந்தா கசிதா பயான், பிள்ளை வீட்டு இருக்க, எங்கட பிள்ளை நேர காலத்துல 8 மணிக்கே தூங்கிருது. நிறைய வாப்பமார் சொல்றேன், தூங்க இல்ல பிள்ளை, யாரோட தூங்குது போய் பாருங்க. கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனப்படுங்க, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனப்படுங்க. நிறைய பிள்ளைகள் வாழ்க்கை சீரழிஞ்சு இருக்குது இந்த போனுகளால. ஏண்டா இதுக்கு நிறைய மிஸ்கோல் அடிக்கிறவங்க இருக்கிறான், என்னோட போன்ல நிறைய மிஸ்கோல் அடிக்கிறவங்க, அதுக்குன்னு ஒரு குரூப் இயங்கிக் கொண்டிருக்கிறான். சமூகத்தை வழி கெடுக்கிறதுக்கு சிலவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. இரவு பகல காட்ட போட்டு மற்றவங்களை செக் பண்றது, மற்றவங்களோட தொடர்பு பண்றதுதான் வேலை. கண்ணியமானவர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நாங்க ஒரு நாள் கபருக்குள்ள வைக்கப்பட போகிறோம், அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். நாங்க என்ன விஷயத்தை பேசினாலும் மலக்குமார்கள் இல்லாமா இல்லை, லா யுகாதிரு வலா சகீரா, லா யுகாதிரு சகீரத்த வலா கபீரா. எந்த நன்மையான விஷயமும் சின்ன விஷயமும் பெரிய விஷயம் விட்டு வைக்கவில்லையே என்று பட்டோலை வாசிக்கின்ற மனிதன் கியாமத்துடைய நாளை சொல்லுவான். சும்மா துசாலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா சுகண்டிகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஆரம்ப காலத்திலே மின் விசிறிகள் இருக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பள்ளியிலே தேறுபடும் நெட்டியிலே, இந்தியனுடைய காலிலே தூசி போடாது, உடம்பு வேறுக்காது, எவ்வளவு அழகாக எத்தனை மின் விசிறிகள், கண்ணியமான இத்தனை சுகண்டிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் சொல்லுகிறான். சும்மல துசல் உன்னையும் கியாமத்துடைய நாளை நீங்க அனுபவித்த ஒவ்வொரு சுகண்டியை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் பாதிக்கின்ற போல் இதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் குடிக்கின்ற குளிர் நீர் இதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் ஒரு வகையிலே நலவுகள், இன்னொரு வகையில் இவையெல்லாம் சோதனைகள். இவை இந்த எதைக்கு பயன்படுத்தப்படுகிறது? எல்லாத்திலையும் நல்லது கெட்டது இருக்குது, அதனால நல்லதுக்கு பயன்படுத்துங்க. அப்படி இல்லாவிட்டால் கண்ணியமானவர்களே, அவைகளை பாவிக்காம இருப்பதுதான் ஏற்றமானது. அடுத்த விஷயம், பண்பாடு என்ற விஷயத்தில் நாங்க மாற்று மதத்தை வித்தியாசமா யாரும் பார்க்கவானோம். அல் ஹல்கு இயாலுல்லா, படைப்புகள் எல்லாம் அல்லாஹுடைய குடும்பம், படைப்புகள் எல்லாம் அல்லாஹுடைய குடும்பம். எங்களை மதம் மார்க்கம் பிரித்து முஸ்லிம்களாக வைத்திருக்கலாம், எங்களை கோத்திரங்கள் எங்களை பிரித்து வைத்திருக்கலாம், நாடுகள் எங்களை பிரித்து வேறு நாட்டிலே வைத்திருக்கலாம், ஆனால் படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனிலே பல வசனங்களை சொல்கிறான். நேரம் போதாமினால் சுருக்கமாக சில வசனங்களை சொல்கிறேன். மதியன் வாசிகளுக்கு அனுப்பப்பட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, வைலா மதியன அஹாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளுக்கு அவர்கள் நின்றும் ஒரு சகோதரன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மதியன் வாசிகள் தவா கொடுக்கின்றார்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களில் நின்றும் ஒரு சகோதரன் வாப்பா உம்மா, இவருடைய வாப்பா உம்மா அல்ல, அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், இன்னும் ஒரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, வைலா சமூது அகாஹும் சாலிஹா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூது கூட்டத்துக்கு நபியாக அனுப்பினோம், அவர்கள் நின்றும் ஒரு சகோதரன், அவர்கள் சிலர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் சிலர் வரவில்லை, அவர்களை நின்றும் சில அவர்களை நின்றும் ஒரு சகோதரனாக இஸ்லாத்து ஏற்காத அவர்களை பார்த்து அவர்கள் நின்றும் ஒரு சகோதரன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் ஆது கூட்டத்தை பற்றி சொல்லுகின்ற போது, வைலா ஆதின் அகாவும் ஹூதா, ஆது கூட்டத்துக்கு அதே போன்று ஹூதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் நின்றும் ஒரு சகோதரன் என்று சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எதை எடுத்து காட்டுகின்றது? படைப்புகள் எல்லாம் அல்லாஹுடைய குடும்பம். மார்க்கத்தால் நாங்கள் வேறுபடலாம், ஆனால் அவர்களை நிந்திக்க முடியாது, அவருடைய கடவுளை ஏச முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தந்தார்கள், ஃபிரௌன் கொடுங்கோலன், இஸ்லாத்தை மறுத்தவன், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த ஃபிரௌன் அல்லாஹ் ரெண்டு நபி அனுப்பினான், ரெண்டு நபிக்கும் அல்லாஹ் பயிற்சி கொடுத்து அனுப்பினான். என்ன பயிற்சி? இந்த பண்பாடு பயிற்சி. அந்த கொடுங்கோலன் அரசன் பிரவுண்ட போய், நீங்க ரெண்டு பேரும் மிருதுவாக பேசுங்க, சொஃப்டாக பேசுங்க. யாரு அவர்? பிரவுன் யார்? தன்னுடைய இருப்பிடத்துக்கு ஆபத்து வரும் என்று நினைத்து 14,000 குழந்தைகளை கொண்ட மிகப்பெரிய கொடுங்கோலன். அப்படிப்பட்ட அரசன் அந்த நாட்டில் எங்குமே இல்லை, உலகத்தில் இன்று இல்லை. அப்படிப்பட்ட அரசனுக்கு முன்னால் அல்லாஹ் ரெண்டு நபியை அனுப்புகிறான். எங்களை போன்றவர்கள் அல்ல, ரெண்டு நபியை அல்லாஹ் அனுப்பி சொல்கிறான், நீங்கள் மிருதுவாக பேசுங்கள். எவ்வளவு பெரிய பண்பாடை கற்றுத்தந்த மார்க்கம். இதனை அன்பானவர்களே, நாம் எல்லோரும் அல்லாஹுடைய குடும்பங்கள், அல்லாஹுடைய படைப்பு. எனவே எங்களுக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், எங்களுக்குள்ளே மார்க்கம் எங்களை பிரித்து வைத்திருக்கலாம், ஆனால் மற்றவர்களுடைய நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். மற்றவருடைய உணர்வுகளை நாங்கள் தூண்டுகின்ற விதத்திலே, அவருடைய மனதை உடைக்கின்ற விதத்திலே யாரும் நடந்துவிடக் கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, பல தசுபுல்லதீன் யதுஊன மின் தூனில்லா, இறைவன் அல்லாத வேறு கடவுள்களை அழைக்கின்றார்களே, விக்கிரக ஆராதனை பண்ணுகின்றார்களே, இவர்களுடைய கடவுள்களை பார்த்து நீங்கள் ஏச வேண்டாம், இவர்கள் செய்வதெல்லாம் பொய் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. அவருடைய மார்க்கத்திலே அவனுக்கு தனித்துவம் இருப்பதை போன்று எங்களுடைய மார்க்கத்திலும் எங்களுக்கு சம, அதாவது சம உரிமை, சமாதான உரிமை, அதே போன்று சமத்துவத்துக்கான உரிமை, எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை, எங்களுடைய வணக்கங்களை செய்வதற்கான உரிமை இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலே நாம் மற்றவருடைய உணர்வுகளை தூண்டுகின்ற விதத்திலே எந்த வகையிலும் நடந்துவிடக்கூடாது. மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. ஃபமன் ஷா ஃபல் யூமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர் யக்ஃபுர், விரும்பினா ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா நிராகரியுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டா என்னென்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வை மறுத்து நிராகரித்தா என்னென்ன கிடைக்கும், நரகம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். விரும்பினால் ஈமான் கொள்ளலாம், விரும்பினால் நிராகரிக்கலாம், நிர்பந்தம் கிடையாது. நாங்கெல்லாம் மார்க்கத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் தான் அந்த மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அது பிழை. அல்லாஹ் எங்கள் இல்லாமல் ஒரு காஃபிரை கொண்டு உன்னை இஸ்லாத்தை வளர்க்கலாம். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் யார்? 4 ஹலீஃபாக்கள் யார்? இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஆண்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான் சிறு பிராயத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். மற்ற எல்லோரும் பருவ வயது அடைந்ததுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள் தான். இஸ்லாத்தின் விரோதிகள் இஸ்லாத்தை விளங்கி கலிமா சொல்லி இஸ்லாத்தை வளர்த்தார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்ட இஸ்லாத்தின் விரோதியாக இருந்தார் என்று நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அதற்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை நான் வெட்டி வருகிறேன் என்று வந்தவர். ஆனால் இந்த உலகத்தை ஆட்சியக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு முகத்தை பார்த்து ஒரு நாளாவது சொல்லவில்லை, உமரே நீங்கள் என்னுடைய கழுத்தை விட்டு வாளை எடுத்துக் கொண்டு வந்த மனிதர் என்று சொல்லவில்லை. இதுதான் பண்பாடு. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி. அவர் நிறைய பண்பாடுகள் இருந்தது கண்ணியமானவர்களே. இந்த பண்பாடுகள் எங்களிடத்தில் வேண்டும். இந்த பண்பாடுதான் கியாமத்துரிய நாளில் எங்களுடைய நன்மையை கனமாக்கக்கூடியது. எங்களுடைய தொழுகை விடவும், நான் ஓக்குற நோம்ப விடவும், செய்த ஹஜ்ஜ விடவும், மீசான்ல மிகவும் கனமான ஒரு இபாதத் இந்த பண்பாடு தான். இந்த பண்பாடு இல்லாட்டி எங்களுடைய நன்மைய நன்மையான அந்த பக்கத்தை மீசான கனமாக்க முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துரிய நாளிலே அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்றால் நல்ல குணத்தோடு வாழ்ந்தவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அவர்களுடைய அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்பாடு உள்ளவர்கள், அதிகமாக மக்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் ரெண்டு என்ன நபி அவர் சொன்னார்கள். அதிலே ஒன்று பண்பாடை சொன்னார்கள், அடுத்து அல்லாஹ்வுடைய பயம் தக்குவாவை சொன்னார்கள். நபியை பாட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், وَإِنَّكَ لَعَلَىٰ خُلُقٍ عَظِيمٍ. நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய குணம் நபியிடத்தில் இருந்தது? خُلُقُهُ الْقُرْآنُ. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய குணமே குர்ஆன் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். அந்த குணம் எங்களுக்கும் வர வேண்டும். அந்த பரம்பரையிலே உள்ளவர்கள் நாங்கள். எனவே எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது அத்துமீறல்கள், அடாவடித்தனங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதனூடாக எங்களுடைய அடைவுகளை அடைய முடியாது, எங்களுடைய நோக்கங்களை அடைய முடியாது. நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இதை ஒப்படைக்க வேண்டும், பண்பாடாக நடக்க வேண்டும். அதற்கு பொறுப்பானவர்கள், உயர் மட்டத்திலே உள்ளவர்கள், முக்கியஸ்தர்கள் அதற்கு அவனை பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த உரிமைகளை நல்ல ஒரு சீரான முறையில் அமைத்து தருவான். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் மிக முக்கியமாக எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாவு தான், இந்த நாவு மிக பயங்கரமானது. அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக எச்சரித்தார். நாவு இருக்கிறதே ஒரு மனிதனை நரகத்தில சுவர்க்கத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய மிக பயங்கரமான உறுப்பு. 50 கிராம் இருக்கும் இந்த நாக்கு, 50-60 கிலோ கிராம் இருக்கும் எங்க உடம்பு. இந்த முழு உடம்பையும் கொண்டு நரகில தள்ளக்கூடிய மிக பயங்கரமான ஒரு உறுப்பு தான் நாக்கு. எலும்பு இல்லை, நினைத்த படத்துக்கு வளைந்து வளைந்து பேசக்கூடியது நாக்கு. 50 கிராம் 50 கிலோ கிராம் எடையுடைய இந்த உடம்பை கொண்டு நரகில போடும். அன்று சொல்லலாக உழைவசம் நாக்கப்பட்டு சொன்னார்கள். ஆனால் இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கின்ற போது அதை விடவும் பயங்கரமான ஒன்று இருக்கிறது. எங்களுடைய கை பேஸ்புக் பாதிக்கின்ற கை, போன் பாதிக்கின்ற கை, செக் பண்ணுகின்ற கை. கண்ணியமானவர்களே, இதனூடாக எவ்வளோ பெரிய பாரதூரமான விளைவுகள் தெரியுமா? ஒரு முறை தான் கையை அமர்த்தி விடுகிறோம், 10,000-20,000 மக்களுக்கு அந்த கமெண்ட் போய் சேருகிறது. நீங்க நினைக்க வேண்டாம் சாதாரண ஒரு விஷயம் என்று சொல்லி பாரதூரமானது. இஸ்லாத்தின் சில விரோதிகள் முஸ்லீம்களுடைய சில பேஸ்புக்குகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், இணையதளங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இவைகளை பயன்படுத்துகின்ற போது நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தக்வாவை தர வேண்டும், இறையச்சத்தை தர வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனை சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும். உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால் தக்வா உள்ளவர்கள், தங்கையா உங்களை தங்கையானவர்கள் தக்குவா உள்ளவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக நாங்கள் மாற வேண்டுமா, எங்களுடைய தேவைகளை அடைய வேண்டுமா? முதலாவது அல்லாஹ்வுடனான தொடர்பு, அந்த தக்குவா இருக்க வேண்டும். இரண்டாவது பண்பாடு ரீதியாக மக்களை திருப்திப்படுத்துகின்ற முறையிலே நல்ல முறையில பண்பாடு இருக்க வேண்டும். இந்த இரண்டு இருந்தால் நாங்கள் இழந்துவிட்ட உரிமைகள், அதே போல எங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ளலாம், இழந்துவிட்ட உரிமைகளை மீட்டுக் கொள்ளலாம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல சாதகமான மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கியல்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய துஆக்களை உன் தனிப்பெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்து கொள்வாயா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.